அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே திங்கள் 6 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் புத்தரை நிந்தித்த குற்றச்சாட்டில் இலங்கை முஸ்லீம் தலைவர் ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி.
தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் நீதி எங்களுக்கு கிடைக்கும், இரண்டு தரப்புகளுக்கும் நீதி கிடைக்கும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் மத நிந்தனைக்குரிய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நாங்கள் ஈடுபட்டதில்லை.
இலங்கையில் திருகோணமலையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டை பற்றிய செய்தி. முன்னாள் IPL ஆணையர் லலித் மோடி ராஜஸ்தான் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்வான நிலையில் அம்மாநில கிரிக்கெட் சங்கத்தை இந்திய கிரிக்கெட் வாரியம் இடைநீக்கம் செய்திருப்பது பற்றிய செய்தி. மொழி சிறுபான்மை தொடக்கப் பள்ளிகளில் மாநிலத்தின் தாய்மொழியில் கல்வி கற்பிக்க கர்நாடக அரசு பிறப்பித்த உத்தரவை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருப்பது பற்றி, பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை என்ற அமைப்பின் பொதுச் செயலர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு தெரிவிக்கும் கருத்து.
மொழி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொன்னா அதுல மொழி சிறுபான்மையினர் மட்டும் படிக்க போறது இல்லையே, அதுல வந்து மற்றவர்களும் படிக்க போறாங்க
ஆகியவை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன், விமல் சொக்கநாதன்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து மேலும் 8 சிறுமிகளை போக்கோ ஹராமின் துப்பாக்கிதாரிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் கடத்தியுள்ளனர். இந்த சிறுமிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு வராபே எனும் கிராமத்திலிருந்து ஆயுதம் தாங்கியவர்களால் கடத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் இராணுவ வாகனங்களைப் போல இருந்த வண்டிகளில் வந்து துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி அந்த பெண்களை கடத்திச் சென்றுள்ளனர். கடந்த மாதம் இதே இஸ்லாமிய தீவிரவாத குழுவால் 200 அதிகமான பள்ளி மாணவிகள் கடத்திச் செல்லப்பட்டார்கள். அப்படி கடத்திச் செல்லப்பட்ட பெண்களை விற்க தாங்கள் திட்டமிட்டுள்ளனர் என்று கூறும் ஒரு காணொளியை அந்த குழு வெளியிட்டதை அடுத்து நைஜீரியாவில் பெரும் அதிர்ச்சியும் பறந்துபட்ட அளவில் கோபாவேசமும் ஏற்பட்டுள்ளன.
தெற்கு சூடான் பற்றிய சமாதான பேச்சுகளில் கலந்து கொள்ள தாங்கள் தயார் என்று தென் சூடான் அதிபர் சல்வா கீரும், அவரால் பதவி விலக்கப்பட்ட முன்னாள் துணை அதிபர் ரீக் மச்சாரும் தம்மிடம் வாக்குறுதி வழங்கியிருப்பதாக தென் சூடான் தலைநகர் ஜூபாவில் ஐநா தலைமைச் செயலாளர் பான் கி மூன் கூறியிருக்கிறார். எத்தியோப்பிய நாட்டின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்த சமாதான பேச்சுகள் ஆரம்பமாயிருக்கின்றன. துணைவர் மச்சார் அதிபருக்கு எதிராக அதிரடி புரட்சி ஒன்றுக்கு ஆயத்தம் செய்கிறார் என்று குற்றம் சாட்டிய அதிபர் சல்வகீர் அவரை பதவியிலிருந்து கடந்த டிசம்பர் மாதத்தில் வெளியேற்றியதும் நாட்டிலே கலவரங்கள் மூண்டன. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தமது இருப்பிடங்களை இழந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டது.
யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள ஸ்லாவியான்ஸ்கியில் நடைபெறும் மோதல்கள் குறித்து கூடுதல் தகவல்களை அதன் உள்துறை அமைச்சர் ஆர்சன் ஆவகோவ் தெரிவித்துள்ளார். கடந்த சனிக்கிழமை முதல் இந்த மோதல்களில் 30 அதிகமான ரஷ்ய ஆதரவு போராளிகளும் 4 அரச படையினரும் கொல்லப்பட்டுள்ளதாக ஆவகோவ் தெரிவித்துள்ளார். இந்த மோதலின் பொழுது கிளர்ச்சியாளர்கள் தரப்பில் நன்கு ஆயுதம் தாங்கிய சுமார் 800 பேர் வரை இருந்தனர் என்று அரச தரப்பு கூறுகிறது. இதனிடையே ஸ்லாவியான்ஸ்கியில் உள்ள மக்கள் உணவு தேவைகளுக்காக பொருட்களை வாங்கி குவித்து வருகின்றனர் எனவும், சாலைகள் எங்கும் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் சொல்கின்றன. இதேவேளை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அப்பகுதியின் சுதந்திரம் குறித்த ஒரு வாக்கெடுப்பை கிளர்ச்சியாளர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார்கள்.
உக்ரைனின் தற்போதைய ஆட்சியாளர்களை எதிர்க்கும் குழுக்கள் சம்பந்தப்படாமல் பதற்றம் தணிக்கும் அனைத்துலக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் பயனே இருக்காது என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லவ்ரோவ் கூறியிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் கூட்டம் வியன்னாவில் நடந்து முடிந்த பின்னர் செய்தியாளர் மத்தியில் அமைச்சர் லவ்ரோவ் பேசும்போது, ஒரு பகுதி மக்கள் மீது ராணுவம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள நிலையில் மே 25 அதிபர் தேர்தலில் நடத்த கீவ் ஆட்சியாளர்கள் தீர்மானித்தால் அது ஒரு அசாதாரணமான நடவடிக்கையாக இருக்கும் என்று கூறினார். அயல்நாடான உக்ரைனில் ஆட்சி மாற்றம் என்று நிகழ்த்த ரஷ்யா முற்பட்டுள்ளதா என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கும்போது, ரஷ்ய அரசு ஆட்சி மாற்றங்களை நிகழ்த்துவது இல்லை என்று கூறினார்.
மலேசியாவில் ஒரு மூத்த எதிர்க்கட்சி அரசியல்வாதி மீது தேச துரோக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய குழுக்களை கோபாவேசத்துக்கு உள்ளாக்கிய நையாண்டி காணொலி ஒன்றில் அவர் தோன்றினார் என அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அரசின் இந்த நடவடிக்கையானது நாட்டில் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்தும் ஒரு செயல் என்று தேச துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் ஜனநாயக செயல் கட்சியைச் சேர்ந்த தெரிசா கோக் கூறுகின்றார்.
கர்ப்பமாயிருக்கும் காலத்தில் அல்லது பிரசவத்தின் போது உயிரிழக்கும் பெண்களின் எண்ணிக்கை 1990 ஆண்டு தொடக்கம் இப்போது வரை 50% குறைந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் காட்டுவதாக WHO உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கிறது. ஆனாலும் நீரிழிவு போன்ற குணப்படுத்தக்கூடிய நோய்கள் கர்ப்பகாலத்தில் பிரச்சனைகள் உருவாக்குவதால் சுமார் 33 பெண்கள் ஒரு மணிக்கு உயிரிழக்கிறார்கள் என்றும் புள்ளி விவரங்கள் காட்டுவதாக அந்த சுகாதார அமைப்பு அறிவித்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அறிக்கையில் முதலில் சில இலங்கை குறிப்புகள். இலங்கையில் புத்தரை அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டுக்குள்ளான தவ்ஹீத் ஜமாத் என்ற அமைப்பின் செயலாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புத்த பகவானுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் செயலாளர் அப்துல் ரஃபிக்டீன் என்பவரை கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகிய சந்தேக நபருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த 2013 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 திகதி கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட சந்தேக நபர் புத்த பகவானுக்கு அவமதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். புத்த பகவானை வழங்கும் சிங்களவர்கள் முட்டாள்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். அதே போன்று புத்த பகவான் மனித இறைச்சியை கூட உணவாக பயன்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சந்தேக நபர் இலங்கை தண்டனை சட்டத்துக்கமைய தவறொன்றை மேற்கொண்டுள்ளார் என்று தெரிவித்தார் பிரதி பொலிஸ்மா அதிபர் அனுர சேனநாயக்க. எதிர்த்தரப்பு சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் கருத்துக்களை தெரிவித்த போது சந்தேக நபரினால் வெளியிடப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமாக அவர் பல திருத்தங்களை ஊடகங்கள் மூலம் வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதை சந்தேக நபர் தவிர்த்துக் கொள்வதாகவும் சட்டவாதி நீதிமன்றத்துக்கு வாக்குறுதியொன்றை வழங்கினார். அவரை பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறும் வேண்டுகோள் விடுத்தார். ஆயினும் முறைப்பாட்டை சமர்ப்பித்த ஜாத்திக ஹெலவுருமய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துரேலிய ரத்னதேரர் உட்பட போலீசார் இந்த வேண்டுகோளுக்கு எதிர்ப்பை தெரிவித்தனர். ஆயினும் சந்தேக நபரை பிணையின் கீழ் விடுதலை செய்த நீதிபதி மதங்களுக்கிடையே மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டார். இவ்வாறான கருத்துக்கள் வெளியிட்டால் பிணை ரத்து செய்யப்பட்டு சந்தேக நபர் விளக்க மறியலில் வைக்கப்படுவார் என்றும் எச்சரித்தார் நீதிபதி. இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் அத்துரலிய ரத்னதேரர். நீதிமன்ற தீர்ப்பு சம்பந்தமாக எமக்கு எதுவும் கூற முடியாது. ஆயினும் சந்தேக நபர் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்று தெரிவித்தார் அத்துரலிய ரத்னதேரர். பிணை வழங்கப்பட்ட பின்பு ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார் இலங்கை தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் செயலாளர் அப்துல் ரஃபிக்டீன்.
தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்குல நீதி எங்களுக்கு கிடைக்கும், இரண்டு தரப்புகளுக்கும் நீதி கிடைக்கும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலும் மத நிந்தனைக்குரிய எந்த ஒரு செயல்பாட்டிலையும் நாங்கள் ஈடுபட்டதில்லை, எதிர்காலத்திலையும் ஈடுபட போறதும் இல்லை.
அதன் பின்பு வழக்கு விசாரணையை எதிர்வரும் 20 திகதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் சில கிராமங்களில் பாதுகாப்பு படையினர் சில சந்தேக நபர்களை தேட பொதுமக்களை ஒன்று குவித்து விசாரித்திருக்கிறார்கள். யாரும் கைது செய்யப்படவில்லை. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் மட்டக்களப்பிலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.
போலீஸ், இராணுவம் மற்றும் கடற்படை கூட்டாக இந்த தேடுதலில் ஈடுபட்டதாக பாதுகாப்பு தரப்பு கூறுகின்றது. தமது பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது ஆண்களை கல்லடி பகுதியில் உள்ள பௌத்த வழிபாட்டு தலமொன்றுக்கு முன்பாக கூடுமாறு அறிவிக்கப்பட்டதாக உள்ளூர் வாசியொருவர் BBC தமிழோசைக்கு தெரிவித்தார்.
காலையில் இப்படி ஒரு 6:30 போல எங்களுக்கு தகவல் கிடைச்சது. நைட் ஃபுல்லா ஆமிக்காரங்க கொண்டு திறக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது. அவரை பார்த்தா அனௌன்ஸ் பண்ணி தெரிஞ்சாங்களா அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறாங்களாம். 15 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரையும் வந்து பிக்கு இருக்கிற அந்த பன்சாலைக்கு வர சொல்லி சொல்லியிருந்தவங்க. அதுக்கு பிறகு நாங்கள்லாம் அங்கே போயிருந்தோம். எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அதுல தனிப்பட சந்தேகப்பட்டவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சாங்க. சரி போட்டு அதுல இருந்து புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் விடுதலை புலிகள் ஆக்களை விட்டுட்டு புனர்வாழ்வு போறாத ஆக்களை எல்லாரையும் கொண்டு வச்சு தனியா வச்சு விசாரிச்சவங்க. அதோட விசாரிச்சு போட்டு சொன்னாங்க இப்படிதான் பிரச்சனை. 3 பேர் வந்தது. அவங்க அவங்க எங்களை கண்டோடனே அதை போட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எங்களை ஊருக்குள்ள வந்தவங்கள காட்டித்தர சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னா எங்களுக்கு தெரியாது என்ன சொன்னா, ஊர் மக்கள் ஏற்கனவே நாங்க அஜத்துல இருக்கிறோம், என்ன நடக்கும் நாளைக்கு என்ன விஷயம்னு சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படி இருக்கிற நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு சரியான ஒரு பயத்தை மட்டும் இல்ல, எங்களை வாழ்க்கையை எப்படி கொண்டு நடத்துறன்ற ஒரு பயத்துல நாங்க இருக்கிறோம்னு சொல்லி பெரியவங்க எல்லாரும் கதைச்சாங்க. அப்படியே தெரிஞ்சா நாங்க பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க எல்லாரும் போங்க, அப்படி எதுவும் பிரச்சனை நடந்தா எங்களுக்கு உடனடியாக அறிவிக்கணும், வழியில இருந்து வழி ஊர்ல இருந்து யாரும் வந்து நிக்கல நிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன், போலீஸ்ல அல்லது ஆமில அல்லது நேவில பதியணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்பாக இலங்கை ராணுவத்தினால் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6:30 மணியளவில் லங்காப்பட்டுன கடற்படை முகாமுக்கு அண்மித்த பகுதியில் சந்தேகத்துக்குரிய இருவரின் நடமாட்டங்கள் காணப்பட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் இதனை அவதானித்து அந்த இடத்துக்கு சென்றிருந்த போது தங்கள் வசம் வைத்திருந்த பையொன்றை வீசிவிட்டு அவர்கள் தப்பியோடிவிட்டதாகவும், அந்த பையை சோதனையிட்ட போது T-56 ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் அதற்கான ரவைகளும் அதில் காணப்பட்டதாகவும் இராணுவத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பிலிருந்து உதயகுமார் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். IPL அமைப்பின் முன்னாள் ஆணையர் லலித் மோடி ராஜஸ்தான் மாநில கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்வானதை அடுத்து அந்த சங்கத்தை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இடைநீக்கம் செய்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சங்கீதா.
ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக சர்ச்சைக்குரிய லலித் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை அங்கீகரிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மறுத்துள்ளது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் விதிகள், சட்டங்கள் ஆகியவற்றை யாராவது மீறினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கடந்த 30 April அன்று உத்தரவிட்டுள்ளதை மேற்கோள் காட்டியே அந்த வாரியம் இப்படியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. லலித் மோடி ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து இந்திய கிரிக்கெட் வாரியம் அந்த சங்கத்தை இடைநீக்கம் செய்துள்ளது. இதற்கான அறிவிப்பை வாரியத்தின் இடைக்கால தலைவர் ஷிவ்லால் யாதவ் பெயரில் இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்திலிருந்து ராஜஸ்தான் சங்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் அந்த சங்கத்தின் மீது முறைகேடுகள் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் வாரிய தலைவரால் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் செயலர் சஞ்சய் பட்டேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் நலன் கருதியும் அந்த விளையாட்டில் பல மட்டங்களில் ஈடுபட்டுள்ள வீரர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை நிர்வகிப்பதற்கு ஒரு இடைக்கால குழுவை விரைவில் அமைப்போம் என்று இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் இடைக்கால தலைவர் ஷிவ்லால் யாதவ் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு December நடைபெற்ற ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்க தலைவருக்கான தேர்தலின் முடிவுகள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க வெளியிடப்படாமல் ஒரு சீல் வைத்த உரையில் வைக்கப்பட்டிருந்தது. தீவிர ஆலோசனைகளுக்கு பிறகு இன்று செவ்வாய்க்கிழமை ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இந்த தேர்தலை மேற்பார்வையிட உச்சநீதிமன்றம் நியமித்த மேற்பார்வையாளரான முன்னாள் நீதிபதி N.M. கஸ்லிவா தேர்தலின் முடிவுகளை அறிவித்தார். லலித் மோடி ராஜஸ்தான் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மொத்தம் உள்ள 33 வாக்குகளில் 25 வாக்குகளை பெற்று லலித் மோடி வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு எதிராக இந்த தேர்தலில் போட்டியிட்ட ராம்பால் சர்மா என்பவர் 5 வாக்குகளை பெற்றுள்ளார் என்றார் உச்சநீதிமன்றம் நியமித்த மேற்பார்வையாளரான முன்னாள் நீதிபதி N.M. கஸ்லிவா.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இந்திய உயர் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் எழும்போது அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ள முன் அனுமதி பெற வேண்டியதில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
கிரிமினல் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய அரசு உயர் அதிகாரிகளிடம் விசாரணையை நடத்த அரசாங்கத்திடம் அனுமதி பெற தேவையில்லை என்று இந்திய உச்சநீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மத்திய புலனாய்வுத்துறை மேற்கொள்ளும் வழக்கு விசாரணைகளின் போது அதில் சம்பந்தப்பட்ட அரசு உயர் அதிகாரிகளிடம் விசாரணையை நடத்த இனி அரசாங்கத்திடம் அனுமதி கோரி காத்திருக்க தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் மாநில அரசு பணியில் உள்ள அதற்கு சமமான அதிகாரிகளுக்கு வழங்கப்படாத சலுகையாக மத்திய அரசு பணியில் உள்ள உயர் அதிகாரிகளிடம் மட்டும் விசாரணை மேற்கொள்ள இவ்வாறு அனுமதி பெற வேண்டும் என கூறும் டில்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவு 6A நீக்கியும் அதன் தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளது. மத்திய புலனாய்வுத்துறை தடங்கள் இல்லாமல் குற்ற வழக்குகளில் விசாரணையை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கடந்த 2008 தாக்கல் செய்த மனு மற்றும் டில்லி சிறப்பு காவல் நிறுவன சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவு 6A எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநலன் மனு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து நடைபெற்ற வழக்கின் விசாரணையில் இந்த உத்தரவு இன்று வெளியாகியுள்ளது. இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி R.M. Lotha தலைமையிலான 5 உள்ளடக்கிய அமர்வு பிறப்பித்துள்ள இந்த உத்தரவில் முதுநிலை மற்றும் இளநிலை அதிகாரிகளை தரம் பிரித்து பாரபட்சமாக விசாரணைக்கு உட்படுத்துவது தவறு என்றும் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு உயர் அதிகாரத்தில் உள்ளவர்கள் என்பதால் மட்டும் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள தடை விதிப்பது சரியான அணுகுமுறை இல்லை என்றும் அந்த அமர்வு கூறியுள்ளது. இன்றைய தீர்ப்புக்கு பல்வேறு தரப்பிலும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டு வரும் சூழலில் மத்திய அமைச்சரவையின் ஓய்வு பெற்ற செயலாளர் TSR சுப்பிரமணியன் அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது
எசென்ஷியலி சொன்னது தப்பு இல்லை, ஏன்னா எல்லாரும் என்ன அதிகாரியோ ரூலை ஃபாலோ பண்ணணும், லாவை ஃபாலோ பண்ணணும், தப்பு பண்ணா அவங்கள கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இன்னைக்கு கொஸ்டின் பண்ற ஏஜென்சிஸ் டெல்லியில CBI ஸ்டேட் CID ஒரு விஜிலன்ஸ் டைரக்டரேட் எல்லாம் ரொம்ப பொலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. அதனால இது கூட நீங்க அதையும் அவாளையும் ரிஃபார்ம் பண்ணி அவளுக்கும் இண்டிபெண்டன்ஸ கொடுத்து, ஏன்னா இப்போ உள்ள ஸ்தித்தில இந்த சுப்ரீம் கோர்ட் ரூலிங்க நம்ம ஃபாலோ பண்ணா நிறைய பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் கேசஸும் வர சான்ஸ் இருக்கு. ஸோ சித்தாந்தமா பேசினா சுப்ரீம் கோர்ட் சொன்னது ரொம்ப கரெக்ட், ஆனா அது எவ்வளவு பிராக்டிக்கல் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்கணும். இதனால சீனியர் கவர்மெண்ட் சர்வெண்ட் இன்னைக்கு பாருங்க மினிஸ்டர்ஸ் அவங்க கூட பப்ளிக் சர்வெண்ட்ஸ் தானே, ஸோ மினிஸ்டர்ஸ் மேலேயும் கேஸ் வந்து வித்தவுட் அப்ரூவல் போட முடியுமா முடியாதா, இதெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. அதனால இந்த டெசிஷனை கொஞ்சம்
இந்த தீர்ப்புல வந்து குறிப்பிடும் போது வந்து பாரபட்சம் பார்க்க கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து சீனியர் அஃபிஷியல்ஸ் ஜூனியர் அஃபிஷியல்ஸ் பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. சோ வந்து அப்போ ஜூனியர் அஃபிஷியல்ஸும் இதுல வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போது சீனியர் அஃபிஷியல்ஸை மட்டும் பாதுகாக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்?
ஆனா வித்தியாசம் என்னன்னா ஜூனியர் அஃபிஷியல்ஸ் ஜென்ரலி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்காங்க, பாலிசியில் இருக்கிறது இல்ல. ஜாயின்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் செக்ரட்டேரியட்ல ஃபீல்ட் அஃபீஷியல்ஸ் அவங்களெல்லாம் இந்த பதவியில் இப்போ இல்லை. ஆனால் செக்ரட்டேரியட்ல பாலிசி பண்ணுற போது ஃபுல் ஃபேக்ட்ஸ் இல்லாமல் நாளைக்கு என்ன பாலிசி எடுத்துக்கணும்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அப்போ அது 2 கழிச்சு 3 கழிச்சு தப்பாக தெரியலாம், பின்னால் பார்த்துட்டுங்க தப்பு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவ் பண்ணி இதை அப்யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்துடுறது. அதனால தான் அப்ரூவல் ப்ரையர் அப்ரூவலுக்கு ப்ரொவிஷன் இருந்தது. பாலிசி டெசிஷன்ஸ்ல மாத்திரம், கரப்ஷன் கேசஸ்ல இல்லை, பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல மாத்திரம் இந்த இது எடுத்துட்டோன்னா பாலிசி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணுறதுல இப்போ கொஞ்சம் பயப்படுவாங்க, யோசிச்சு பார்த்து பண்ணுவாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன இருந்ததுன்னா ப்ரையர் அப்ரூவலை கேட்டு 1 ப்ரையர் அப்ரூவல் வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே கேட்டதுக்கெல்லாம் இருந்தால் பரவாயில்லை. இப்போ வந்து ஃபுல்லாக எடுத்ததுனால CBI பர்சனல் ஆங்கிள்ஸும் வெளியில் வரலாம். இதில் எனக்கு கொஞ்சம் மிக்ஸ் ஃபீலிங்ஸ் தான். அதில்
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். கர்நாடகாவில் அனைத்து சிறுபான்மை கல்வி நிறுவனங்களிலும் தாய்மொழி வழியில் மட்டுமே ஆரம்ப கல்விக்கான பாடத்திட்டத்தை கட்டாயமாக அமல்படுத்தும் கர்நாடக அரசின் உத்தரவை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்து இன்று செவ்வாய்க்கிழமை தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த உத்தரவு குறித்து தமிழ்நாடு பொதுப்பள்ளிகள் மாநில மேடை என்ற அமைப்பின் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
முதல்ல வந்து ஒரு ஒரு மாநிலத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தினுடைய மொழியில கல்வி பயிலக்கூடாது என்று சொல்வது ஒரு நியாயமற்ற போக்கு. இதுல நாம வந்து 2 பிரித்து பார்க்க வேண்டியது இருக்கு. மொழி சிறுபான்மையினர், அதாவது மொழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தங்களுடைய தாய்மொழியில கல்வி கற்பதை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் தாய்மொழியில கல்வி கற்பதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கணும். மொழி சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொன்னா அதுல மொழி சிறுபான்மையினர் மட்டும் படிக்க போறது இல்லையே, அதுல வந்து மற்றவர்களும் படிக்க போறாங்க.
அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எந்த மொழியில பாடம் நடத்தணும் என்ற கேள்வி எழும்போது மொழி சிறுபான்மையினருக்கு அந்தந்த தாய்மொழியில அந்தந்த பிள்ளைகளுடைய தாய்மொழியில பாடம் நடத்தட்டும், மற்றவர்களுக்கு வந்து பொதுவான அந்த மாநில மொழியில பாடம் நடத்தட்டும் என்பதுதான் நியாயமா இருக்க முடியும்.
ஆனா அப்படி நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா ஒரே பள்ளி, ஒரு தொடக்க பள்ளியில சிறுபான்மையினரால் நடத்தப்படுகின்ற தொடக்கப்பள்ளி, அதில் பெரும்பான்மையான மாணவர்கள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மொழி சிறுபான்மையினராகவோ அல்லது மத சிறுபான்மையினராகவோ இருக்கலாம். அந்த பள்ளிக்கூடத்திலே சிறுபான்மையினர் என்பவர் மாநிலத்தின் பெரும்பான்மை மொழியை படிக்கக்கூடிய அந்த சமூகத்திலிருந்து வந்தவராக இருக்கலாம். எனவே ஒரே பள்ளிக்கூடம் எப்படி இரண்டு மொழியில் இரண்டு மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை வைத்துக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அது வந்து யதார்த்தத்துக்கு ஒப்பான
பெயர் தானே கல்வி உரிமை. கல்வி உரிமை என்பது நான் என் தாய்மொழியில படிக்கிறதுக்கு எனக்கு இருக்கிற உரிமைக்கு பேர் தான் வந்து கல்வி உரிமை. ரெண்டாவது, தாய்மொழியில் கற்கின்ற மாணவர்கள் மட்டுமே வந்து முழுமையான கல்வியை பெறுகிறார்கள், மற்ற மொழியில படிக்கக்கூடியவர்கள் மனப்பாடம் தான் செய்கிறார்கள் என்பது வந்து விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. உலக நாடுகள் அத்தனை நாடுகள்லையும் தாய்மொழியில மட்டும்தான் படிக்கிறான். தாய்மொழியில படிக்கிறதுனாலதான் அந்தந்த நாட்டுல அவன் தாய்நாட்டு பற்றோடு மட்டும் இல்லாமல் அந்தந்த நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கேற்றிருக்கான்.
சரி, ஆனால் அந்த வாதம் சரியாக இருந்தாலும் இந்த விஷயத்திலே மொழி மற்றும் மத சிறுபான்மையினர்கள் தங்களது கலாச்சார மற்றும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதற்காக வென்று அவர்களுக்கு அரசியல் சட்ட ரீதியிலே ஒரு பாதுகாப்பு தரப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்கு என்று கல்வி நிலையங்களை நடத்தி கொள்ளலாம் என்று அந்த கல்வி நிலையத்தில் நீங்கள் அவர்களது மத மற்றும் கலாச்சார உரிமைகளை புறக்கணிக்கும் விதத்தில் மாநில அரசு பெரும்பான்மையாக மற்றவர்கள் பேசுகின்ற மாநில மொழியையே நீங்களும் நடத்த வேண்டும், அதில் தான் நடத்த வேண்டும் என்று சொல்வது, அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்?
அதாவது மொழி சிறுபான்மையினரோ அல்லது வந்து மத சிறுபான்மையினரோ அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய மொழி என்பதும் கல்வி என்பதும் பண்பாட்டின் கூறு. எனவே அவரவர்கள் அவரவர்கள் தாய்மொழியில் படிப்பதை யாரும் தடுக்க முடியாது. தாய்மொழியில படிக்கணும், அப்படி தாய்மொழியில படிக்கலன்னா மாநில மொழியில படிக்கணும். ரெண்டுதான் நியாயமான போக்காக இருக்க முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் படிக்கக்கூடிய பேசக்கூடிய மாணவர்கள் அந்த பள்ளியில இருக்கிறாங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழியில அங்க பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இருந்தா நடத்தணும். அதற்கான நிதி உதவியை அரசு கிட்ட கேட்டு பெறணும். அதுவும் கல்வி சட்ட உரிமை இருக்கு.
ஆனால் நீங்க வந்து பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அதாவது மாநிலத்திலே பெரும்பான்மை மொழியை பேசுகின்ற மாணவர்கள் ஒரு சிறுபான்மை கல்விக்கூடத்துக்கு சென்றால் அங்கு தங்களது தாய்மொழியில் கல்வி கிடைக்காது என்ற உண்மை தெரிந்துதானே அங்கே போகிறார்கள். அவர்கள் ஏன் அப்படி அங்கு போக வேண்டும்?
அப்படி கிடையாது. அவர்களுக்கு அந்த அந்த பக்கத்தில் வேற எந்த பள்ளி மீதும் அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம். அங்கே இருக்கிற ஆசிரியர்கள் அவங்களுக்கு பிடித்திருக்கலாம், அந்த நிர்வாகம் அவங்களுக்கு பிடித்திருக்கலாம், பள்ளிக்கூடத்தை அமைப்பு அவங்களுக்கு பிடித்திருக்கலாம். ஆயிரம் காரணங்களுக்காக அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவங்க போகலாம். அப்படி போகும்போது மொழி என்கின்ற விஷயம் வரும்பொழுது அவர்கள் வந்து தங்கள் தாய்மொழியில் கற்கக்கூடிய உரிமை என்பது அவர்களுக்கு இருக்கு. அதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய கடமை என்பது அரசு கிட்ட இருக்கு.
பிரின்ஸ் கஜேந்திர பாபு அளித்த இந்த செவியுடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலாவதாக மனித நினைவுகள் குறித்த ஒரு செய்தியை பார்ப்போம். நாம் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீண்ட நாட்களுக்கு நினைவு கொள்கின்றோம், அதே நேரம் சிலவற்றை குறுகிய காலத்தில் மறந்து விடுகின்றோம். இது எப்படி நடைபெறுகிறது என்பதை விஞ்ஞானிகள் இப்பொழுது கண்டறிந்துள்ளார்கள். மனித குலத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் எதையும் தாங்கும் வல்லமை கொண்டவர்களாக மனிதர்கள் வாழ்வதற்காகவும் நல்ல நினைவுகள் நீண்ட காலம் நீடித்திருக்கின்றன என்று உளவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். தீய நினைவுகளை விட்டொழித்து நல்ல நினைவுகளை தக்க வைத்துக் கொள்வது, வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகள் மற்றும் நிலைமைகளை சமாளித்து சாதகமான அம்சங்களை முன்னெடுக்க உதவுகிறது என்று உளவியல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். தீய நினைவுகள் விரைவாக மங்குகின்றன எனும் ஒரு கோட்பாடு 80 வருடங்களுக்கு முன்னர் முதல் முறையாக முன்வைக்கப்பட்டது. பின்னர் 1970 ஆண்டுகள் தொடக்கம் இது குறித்து பல்லின மக்களிடம் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சுற்றுலா பயணம் தொடர்பான நினைவுகள் குறித்து ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் அவர்கள் கழித்த உல்லாசமான நாட்கள், சந்தித்த மக்கள் ஆகியவை குறித்து உடனடியாக நினைவு கூர்ந்தனர். அதே நேரம் தாமதமான விமான பயணம் போன்றவற்றை அவர்கள் நினைவு கூறவில்லை. இதையடுத்து இந்த ஆய்வுக் கட்டுரையை எழுதியுள்ள உளவியல் விஞ்ஞானிகள் மனிதர்களிடையே விரும்பத்தகாத நினைவுகள் மற்றும் கசப்புணர்வுகள் வேகமாக மங்கி வருகின்றன என்று தெரிவித்துள்ளார்கள். ஆகவே இயற்கையாகவே தீய நினைவுகள் விரைவாக மங்கத் தொடங்குகின்றன என்பது நாடுகளையும் கலாச்சாரங்களையும் கடந்த ஒன்றாக உள்ளது என்று ஆய்வு முடிவுகள் காட்டுகின்றன. அடுத்து, தமிழகத்தில் தாவரங்களுக்கு தமிழ் பெயர்களை வைக்கும் ஒரு முயற்சி இப்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் நோக்கம் மற்றும் தேவை என்ன என்று இதில் ஈடுபட்டுள்ள சென்னை கிறித்தவக் கல்லூரியின் தாவரவியல் பேராசிரியரும் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினருமான டாக்டர் டி நரசிம்மன் அவர்களிடம் கேட்டேன்.
நிறைய தாவரங்களுக்கு பொதுமக்களே வந்து தமிழ்ல பெயர் வழங்கி வச்சிருக்காங்க. சீமை அகத்தி இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு வழக்கிற ஒரு பெயர் தேவைப்படுது. அது வந்து கண்டுகொள்றதுக்கும் அது அறியப்படுறதுக்கும் வழக்குல ஒரு பெயர் தேவைப்படுது. ஒரு பெயரோட சேர்ந்துதான் நீங்க வந்து இந்த தாவரம் இதுக்கு பயன்படுது, இந்த தாவரம் இங்க ஆகுது, இந்த தாவரம் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற பல விவரங்களை வந்து நீங்க பெயரோட சேர்த்துதான் சொல்ல முடியும். தவிர பெயர் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து செல்ல முடியாது மக்கள் கிட்ட. அந்த வகையில எல்லா தாவரங்களுக்கும் ஒரு தமிழ் பெயர் இருக்குதுங்கிறது தமிழ் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய தாவரங்களுக்கு தமிழ்ல பெயர் கிடையாது. நம்ம உள்நாட்டு தாவரங்கள் உட்பட நமக்கு பல நாடுகளில் நீங்க நட்டு வளர்த்த தாவரங்களுக்கும் சேர்த்து தமிழ் பெயர்கள் இல்லை. அப்படி இருக்கிற தாவரங்களுக்கு நம்ம தமிழ்ல பெயர் வைக்கும்போது அதனுடைய பல விவரங்களையும் நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். இன்னொன்னு, அதனுடைய சுற்றுச்சூழல் எப்படி வாழவுது, அல்லது எங்கிருந்து வந்திருக்குது. நமக்கு அப்படிப்பட்ட பெயர்கள் நிறைய ஏற்கனவே தமிழ்ல கொடுத்துருக்காங்க. மணிலா கோட்டை அப்படின்னு சொன்னா மணிலா வழியாக நமக்கு இந்தியாவுக்குள்ள வந்த ஒரு நிலக்கடலை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் புரியுற மாதிரியான ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான பூகோள ரீதியான தகவல்களும் சரி, வரலாற்று ரீதியான தகவல்களும் சரி, அல்லது ஒரு பூவினுடைய அதனுடைய குணங்களை குறிக்கக்கூடிய சொற்களாகட்டும், இதெல்லாம் வந்து அதை பற்றிய தகவலை தமிழ் பெயரிலேயே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு விவரமாக இது இருக்கும்.
இப்போ உங்களுடைய முயற்சிகள் காரணமாக இதுவரை எத்தனை தாவரங்களுக்கு நீங்க தமிழ்ல பெயர் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்களிடையே ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு?
நாங்கள் ஓரளவுக்கு இப்போ தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஏன்னா இப்போ தமிழில் எங்கெல்லாம் வந்து நமக்கு அந்த மாதிரியான ஒரு உடனடி தேவை இருக்குதோ அந்த மாதிரி தாவரங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பெயர் வச்சுட்டு தான் இருக்கிறோம். வைக்கிற பெயர்களை வந்து ஓரளவுக்கு பத்திரிகைகள்லையோ அல்லது எங்களுடைய மற்ற குறிப்புகள்லையோ தமிழ் பெயர் அப்படிங்கிற வரத்துல இந்த பெயர்களை, பெயர் இல்லாத தாவரங்கள் இந்த பெயர்களை போட்டு பதிவு பண்ணிடுறோம். இந்த பதிவு தான் முக்கியம். ஒரு இடத்துல பதிவாயிடுச்சுன்னா இப்போ நமக்கு எப்படி பல பெயர்கள் வந்து பதிவாகி இது வரைக்கும் வழக்கத்துக்குள்ள வந்துச்சோ அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அது பதிவு பண்ணணும். அப்படி ஒரு பதிவு பண்ணிட்டோம்னா இந்த பதிவு வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு நேரத்தில் வழக்கத்துல வந்துடும்.
இதுல வந்து உங்களை போன்ற தாவரவியல் வல்லுநர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒத்த கருத்து இருக்கிறதா? ஒரு பெயரை வைக்கும் பொழுது இதுதான் அந்த தாவரத்திற்கு சரியான பெயர் அப்படிங்கறதுல ஒரு பொதுவான பரந்தப்பட்ட உடன்பாடு ஏற்பட்டிருக்கா, இல்ல அதுல மாற்று கருத்துக்கள் வருதா?
மாற்று கருத்துகள் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதை பற்றி சிந்தனை செய்தவர்கள் வந்து கொஞ்சமான பேர் தான் இருக்கிறாங்க. நமக்கு தமிழ்ல ஏற்கனவே பெயர் வைக்கிற மரபுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த மரபை புரிந்து தாவரவியலினுடைய அந்த தாவரத்தினுடைய அதனுடைய குணங்களை புரிந்து அதனுடைய எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டிலிருந்து வந்தது, இந்த மாதிரியான தகவல்களை புரிந்து அதற்கேற்ற மாதிரி பெயர் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்குள்ள போய் இறங்கி சிந்தனை செய்தவர்கள் எங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது அந்த நபர்களுக்குள்ள ஓரளவுக்கு ஒற்றுமையை வந்து கட்டாயம் இருக்குது.
யதார்த்த ரீதியில வந்து தாவரவியல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ்ல ஒரு தாவரத்தினுடைய பெயரை தெரிந்து கொள்வது வந்து எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த விமர்சனம் இன்னொரு பக்கம் எழும்புது இல்லையா? அந்த விமர்சனங்கள்ல ஓரளவுக்கு அது நியாயம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
அதுல வந்து நியாயம் வந்து எனக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் கல்வி அப்படிங்கிறது தாய்மொழியில தான் போய் சேரணுங்கிறத நிறைய பேர், நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் ஒத்துக்கிட்டுருக்காங்க. தாய்மொழி கல்வியில ஒரு தகவல் போய் சேரும்போது அல்லது தாய்மொழியில ஒரு சொல்லோ அல்லது ஒரு பெயரோ போய் சேரும்போது அது மக்களுடைய ஒரு கலாச்சாரத்தோட கலந்து சூழலை பற்றிய இன்னும் மிகப்பெரிய அறிவையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் கொடுக்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. அந்த பெயர் மூலமாக மிகப்பெரிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை அல்லது மிகப்பெரிய தாவரங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்மளால வருங்கால சமயத்துக்கு ஏற்படுத்த முடியும் என்பது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அது இல்லாதனாலேயே நம்ம வந்து வெறும் ஆங்கில வழி கல்வியா அது அவனுக்கு புரியாத ஒரு விஷயமா கொடுக்கும்போது அது அவனால ஏற்றுக்கவும் முடியறதில்லை, புரிஞ்சுக்கவும் முடியறதில்லை. எங்களுடைய இந்த முயற்சி வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னும் இந்த அறிவை அழுத்தம் திருத்தமாக புரிய வைப்பதற்கும் அவர்களை மேற்கொண்டு இதை பற்றிய ஆய்வுகளிலோ அல்லது இதை பற்றிய இன்னும் கூட மற்ற முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் இந்த முயற்சி மிகப்பெரிய அவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்ப இந்த முயற்சியே என்னன்னா கிராமப்புற மாணவர்களால வெறும் ஆங்கிலத்தின் வழியாக மட்டுமே படித்து வந்து அவங்களால பெரிய அளவுக்கு முன்னேறுவதுங்கிறது சிரமமா இருக்கும்.
சென்னை கிறிஸ்தவ கல்லூரியின் தாவரவியல் பேராசிரியரும் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினருமான டாக்டர் டி நரசிம்மன்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து மேலும் 8 சிறுமிகளை போக்கோ ஹராமின் துப்பாக்கிதாரிகள் என்று சந்தேகிக்கப்படுபவர்கள் கடத்திச் சென்றுள்ளார்கள். இவர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் உள்ள ஸ்லாவியான்ஸ்கியில் நடைபெறும் மோதல்கள் குறித்து கூடுதல் தகவல்களை அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். மலேசியாவில் ஒரு மூத்த எதிர்க்கட்சி அரசியல்வாதியின் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.